கோயில்ல யாகங்கள் வளர்த்து இந்த சாமிக்கு சக்தி கொடுத்தேன் என்ற நிலைகள மந்திரங்களை ஓதினால் அவங்க உடல்ல உருப்பட்டது, இந்த அலைகள் படப்பட்டது, மற்றபடி எண்ணங்கள் பதிவாக்கப்பட்டது. அதே மந்திரத்தை இவங்க சொன்னாங்கன்னா இவங்க இறந்த பிற்பாடு அவங்க ஆன்மா இவங்க கையில போய் சிக்கும். ஆனா சிக்கணும்னு எந்த தெய்வத்துக்கு சக்தி கொடுத்துறாங்களோ அந்த உணர்வு இவங்களுக்கு பல மடங்கு இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய செயல் எல்லாம் சில உணர்வுகள், மற்ற சாதாரண மனிதனை காட்டிலும் இவருக்கு சக்தி வாய்ந்தவர்களா இருப்பாங்க. இந்த ஒலிகளை மீண்டும் எழுப்பி மற்ற உடல்களை பாய்ச்சப்படும் போது அங்கே தீமைகளை பாத மாத்த முடியும். இது உள்ளுக்கே சென்ற பின் அவருடைய நிலைகளை இவர் எடுத்தார்னா அங்க இருக்கிறது இவர்கிட்ட சேரும், இவர்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட போகும். அவருக்கு நல்லாக அந்த நோய் இங்கே வரும். எப்படி இந்த மந்திரத்தால் ஜெபிச்சு அந்த ஆன்மாவை தனக்குள் எடுத்துக்கொள்றாரோ, இவர் உடல்ல இருந்து பல நிலைகள் செய்தாலும் பிற நோய் நீக்கே போகும், அவர்கிட்ட இருக்கிற நோயை இங்க வளர்க்கும். இப்படி தனக்குள் மாறினாலும் இவர் மந்திரத்தை ஜெபிச்சு தெய்வத்தைக்கு இவர் உருவாக்கினாலும் இன்னொரு உடல்ல போய் தெய்வமாகும் போது இதே முறையில மற்றவருடைய கஷ்டத்தை எடுத்து இங்க வளர்த்தணும். இது தனித மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த நிலை. இதிலிருந்து நாம் மாறுபட வேண்டும் என்றால் என்ன செய்வது? நான் இதை வென்றவன் மகரிஷி, அவனில் இருந்த வந்த உணர்வை நாம் எடுக்க கற்றுக்கொள்ளும். இப்ப கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்றால் முதலே கூர்மை அவதாரமாக கண் தோன்றிய பின் பல கொடுமை கொண்ட உணர்வு மிருகங்களை பார்க்கின்றது. இந்த உடலை காக்க அதனின் உணர்வை நுகர்ந்த பின் தப்பி ஓட எண்ணுது. இருந்தாலும் கொடுமைப்படுத்தி இது உணர்வை இறையாக எடுக்கும், அது உணர்வை இது நுகர்கின்றது. பின் அதை அடித்து இது கொன்று புசிக்கும் போது அதே உணர்வின் வலு கொண்டு இந்த உடலை விட்டு சென்ற இந்த உயிரான்மா அந்த உடலுக்குள் புகுந்து அதனின் உணர்வை கருவை எடுத்து அதுவாக வளரும். பின் இப்படி பல கோடி சரீரங்களை நாம் எடுத்து தன்னை பாதுகாத்தும் உணர்வை வளர்த்துக் கொண்ட பின் வராகன் தீமைகளை வென்றிடும் வலுவின் தன்னை பெறுது. இருந்தாலும் தன் உணர்வின் மூச்சலையெல்லாம் சாக்கரையை பிளக்குது, அதற்குள் நறுமணமான பருப்பை நுகர்வு தன் உணவாக சேர்க்குது. தீமைகளை பிளந்து நன்மைகளை பிறக்கும் இந்த உணர்வை தனக்குள் எடுத்து எடுத்து இந்த தீமையான உடலை நீக்குது. நாம் நல்ல நிலைகள் இருப்பு தீமையை நுகரும் போது தீமை நிலைகள் இந்த உடலை விழுந்து இந்த தீமையின் உடலை முதல்ல நல்ல உடலை பிளக்குது. ஆக தீமையின் உடலை இதுக்குள் சேர்த்துக் கொண்ட பின் தீமை விளைவிக்கும் உடலுக்கு போந்து தீமையின் விளைவை செயல்படுத்துகின்றது. நல்லா கவனிக்கும். இப்படிதான் நாம பல கோடி சரீரங்களை நாம் அழுத்து வராகன் என்ற நிலைகள் கடவுளின் அவதாரம். கடவுள் யாரு? இந்த உயிர் தான். அதான் வராக அவதாரம். மனிதனாக உருவாகிறதுக்கு முன் பன்றியாக எப்படி தீமைகளை பழந்து நல்ல நறுமணத்தை நுகர்ந்து அது உடலிலே சேர்த்து கொண்டதோ, அப்ப நல்ல வகையில் சேர நல்ல வகையில் இந்த பன்றிக்கு எதிரி. இந்த பன்றிய நிலைகள் சீக்காகி இந்த உடலை பழந்து தீமைகளை பழந்திடும் உணர்வு விளையுது. இந்த கடவுள் நவதாரத்துல படத்தை போட்டு காமிச்சிருப்பாங்க. நாம என்னமோ அடுத்தவங்க என்னன்னு சொன்னா சொல்ல தெரியாத நிலைகள் இருக்கிறோம். அப்புறம் இந்த உடலை விட்டு சென்ற பின் அப்ப தீமைகளை பழக்கும் உணர்வு வந்த பின் அதை மனிதன் உருவை உருவாக்கு. மனிதனான பின் நாம் உணவாக உட்கொள்ளும் அதுக்குள் இருக்கும் நஞ்சினை மலமாக மாற்று. நல்ல உணர்வினை நமக்குள் ஆறாவது அறிவாக மாற்று. அப்ப நம் உடல் இருந்து மனம் இது ஞானத்தை ஊற்றுது. தீமைகளை எப்படி அகற்றுவது? தீமை என்ற நிலைகளிலும் தெரிந்து கொள்ளு. ஏன்னா பல கோடி சரியில் கலந்த உணர்வுகள் தான் மனிதனாக உருவாக்கிய பின் தீமையை அகற்ற தெரிந்து கொள்ளவும் தீமை என்று உணர்ந்து கொள்ளவும் தீமையை மாற்றி அமைக்கும் சக்தி பெறுகின்ற. இப்படி அவன் சந்தர்ப்பத்தாலே முதல் மனிதன் விண்ணின் ஆற்றலை தான் பருக கற்றுக்கொண்டான். சந்தர்ப்பம் தான். ஏனென்றால் முதல்ல இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாய் கருவிலே இந்த கரு சிசு வளரும் போது மறந்து காடுகளில் விஷத்தன்மை கொண்ட எத்தனையோ உயிரினங்கள் அதனதன் வாழ்க்கைக்கு வருகின்றது. ஆனால் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அகசினுடைய தாய் தந்தையர்கள் இந்த விஷம் அதை எதிர்மறையான தாவர இனங்கள் சத்தை தன் உடலில் முலாமாக பூசும் போது இந்த உடல் என்று வலைகளை பாய்ச்சின உடனே புலியோ அல்லது பாம்போ தேளோ கொசுவோ விஷம் கொண்ட மற்ற உயிரினங்களோ இவர்களை அணுகவில்லை. இப்படி தனக்குள் முலாமுகள் பூசியது தன் உடல் என்று வருவது அதே தாய் தனக்குள் சுவாசிக்கிறது. தன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது சேர்ந்தது சிறுக சிறுகு. அது சேர்த்துக் கொண்ட பின் இந்த விஷத்தை தன் உடல்ல அதை இரண்டரை கலந்து அதை பிறந்த பின் இதன் உடலிருந்து வரக்கூடிய இதை பார்த்த பின் பாம்பு பயப்படுது, புலி பயப்படுது. ஆனால் அப்போ இந்த குழந்தை பிறந்த பின் அவங்க தாயார் இது கடவுள் கொடுத்த அவதாரம் என்று. ஆனால் அவர்கள் வழிபட்டு வந்ததோ இருளிலிருந்து ஒளிகாட்டி வரும் சூரியனை அடிக்கடி உற்று பார்த்து அதை கடவுள் என்று வணங்கி வந்த காலம் அது. அப்ப இவர்கள் எண்ணத்தை விண்ணை நோக்கி ஏகி தன்னை காத்துடும் உணர்வின் தன்மையை விண்ணை நோக்கி ஏகும் போது அவருடைய காந்த புலன் அருவி இவர்கள் விளைது. அதே சமயத்தில் அல்ட்ரா வயலட் அந்த நஞ்சி அது உமிழ்த்தும் போது இவர் உடல் உள்ள நஞ்சும் இதனுடைய உணர்வின் மனங்களும் கலக்கப்படும் போது அந்த சூரியனிலிருந்து கலக்கும் இந்த அல்ட்ரா வயலட் இந்த விஷத்தன்மையும் இந்த குழந்தையின் கருவிலே படுது. இது தெளிவா காட்டுறாருங்க. ஆதியிலே சந்தர்ப்பம் இந்த அகசியனுக்கு எப்படியெல்லாம் இந்த சக்தி கிடைத்தது அவன் தெரிந்து வரல. அப்ப இதனின் துணை கொண்டு இந்த கருவிலே விளைந்த பின் அப்ப விஷத்தை கண்ட பின் எப்படி மற்ற தாவர இனங்கள் இப்போ இந்த பாம்பு கிட்ட ஒரு வேலை காமிச்சேன்னு ஓடி போயிடும். இப்போ இந்த சில கொசுக்களுக்கு சில செடியின் இலைகளை இங்க போட்டோம்னா கொசுக்கள் வராது. சில எரிப்பூச்சின்னு சொல்லுவாங்க அது மேல பட்டோம்னு சூடு போட்ட மாதிரி ஆயிப்போம். அதுக்கு இந்த இலைய போட்டோம்னா அது போயிடும். இதையெல்லாம் தன்னை காத்துக்கொள்ள இதே மாதிரி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அவர் நுகர்ந்த உணர்வுகள் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து விட்டது. பிறந்த பின் அது வளர்ச்சி வர வர இவர்கள் கடுமையான விஷத்தன்மை கொண்ட இந்த தாவரங்களை நுகரும் போது இது அதிகமாக விஷம் கலந்து இந்த உடல் ஏற்றுக்கொள்ளா நிலைகள் மடிகின்றது. ஆனால் கருவிலே வளரும் அந்த சிசுக்களுக்கு இந்த உணர்வின் தன்மை அது கலந்த நிலைகள் அது வளர்ச்சி பெறும் தன்மை பெறுது. ஆனால் இந்த தாய் தந்தைக்கும் மனிதனாக முழுமையானது இந்த விஷத்தன்மையான பின் இதனுடைய செல்கள் குறையுது மடியுது. அப்ப இவங்களுடைய தாய் தகப்பனார் இறந்துடுறாங்க. இது ஐந்தே வயது ஆகும்போது இதனுடைய இயக்கமும் அவர்கள் கண்டுணர்ந்த இந்த நிலையை தன் தாய் தந்தையின் இயக்கத்துடன் இறந்த பின் தாய் தந்தை எண்ணுகின்றது அவர்களும் தன்னுடைய குழந்தை இப்படி ஆகிவிட்டது என்று ரெண்டு ஆன்மாக்களும் இந்த உடலுக்குள் போந்துடும். ஏ காலத்தில் இறந்த பின் ரெண்டு ஆன்மாவும் தன் பிள்ளை மேல் இருக்கும் பற்றால் இங்கே வந்துவிடும். அது காத்துடும் உணர்கொண்டு அது வளர்ந்த பின் அதே ஏக அலைகளில் விண்ணை நோக்கி ஏகுகின்றது. இப்ப சில பேய் பிடிச்சத நீங்க மிளகாத்தோளை விட்டு பாருங்க அது தும்மாது. சில பேய் பிடிச்சத விஷமான நிலைகளை நுகர செய்யுங்க அதுக்கு ஒண்ணும் செய்யாது. ஏனென்றால் விஷத்தை அதை விஷமாக குடிச்சு அதை இறந்திருந்து இன்னொரு உடலுக்குள்ள இருந்தா நீங்க இந்த விஷத்தை காமிச்சீங்கன்னா அதுக்கு இந்த ஆனந்தமா வரும். இதை போல இந்த குழந்தையின் உணர்வுகளில் இது இருக்க போகும்போதுதான் விண்ணின் ஆற்றலை அது பருகுது. அப்ப சூரியனை பார்க்கப்படும் போது அதனுடைய நிகழ்ச்சிகளை பூராமே தனக்குள் டேப் ரெக்கார்டு பண்ற மாதிரி பண்ணிடும் மகிழ்ச்சி. அதுல இருந்து பரவும் நிலைகளையும் அதன் தொடவரிசை நிலைகளை அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தை உற்று பார்க்கும் உணர்வின் ஆற்றல் முதல் மனிதனுக்கு அகசியனை கிடைக்கின்றது. அணுவின் ஆற்றலை அறிந்தவன் அகசியன் என்று. இப்படி தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வுகளும் தன்னிலே விளைந்த இந்த மண்ணிலே இது பரவி இருக்கு. அப்போ அந்த விண்ணின் ஆற்றல் என்ன செய்கிறது உணர்வை தன்னில் அறிவாக இழந்து அந்த அறிவின் தன்மை இருக்கு. இப்போ ஒரு செடியில் எந்த மனத்தின் தன்மை உணர்வின் அறிவாக இருக்கின்றதோ அதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அதனின் வலுவித்தனை கொண்டு அதே என வித்திற்கு இது இறையாக போய் இணைகின்றது அது அறிவு. அதே போல அதே இறையின் உணர்வின் வித்தை நமக்குள் வளர்ந்து கொண்டால் அதே அணு அந்த தாவர என சத்தை தான் உணவாக உட்கொள்வது மற்ற உயிரினங்களில். இது நாம் திறன் இந்த இயற்கையின் உணர்வுகள் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை இது தெளிவாக காட்டுகிறது. இப்ப இதே மாதிரி அகசின் விண்வலைகள் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக அறிந்து விண்ணை நோக்கி ஏகும் போதுதான் நமது பூமி விண்ப அதாவது விண்ணிலிருந்து துருவப் பகுதியில் தான் கறக்க கவரக்கூடிய இந்த பூமியிலிருந்து உற்று பார்க்கின்றான். அது கவர்ந்து பூமியிலே பரவுவதையும் பார்க்கின்றான். ஆனால் அதை இவன் நுகர்கின்றான். உணர்வை அறிவாக அறிகின்றான். இந்த உணர்வின் அணுக்கள் அவனில் விளைகின்றது. பின் விண்ணின் ஆற்றலை இங்கே வலுப்பெற்ற பின் அதே உணர்வு இவன் அறியாமலேயே நஞ்சின் தன்மையை தனக்கு ஒளியாக மாறும் நிலைகள் வருகின்றது. ஏனென்றால் தாயின் கருவில் அந்த நஞ்சின் தன்மை அடக்கும் நிலைகள் வந்ததனால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு வரப்படும் போது இவருக்கு இந்த தாய் தந்தையை கடவுளாகின்றார். இதன் வழிகொண்டுதான் இந்த விண்ணின் ஆற்றலை அவன் பற்றி துருவ மகிழ்ச்சி ஆகின்றான். அப்போ அந்த விண்ணின் ஆற்றலை பெற்ற பின் இந்த உயிரான்மா அது வலுப்பெற்ற பின் அங்கே போகின்றான். இவருடைய தாய் தந்தையோ தன் குழந்தையின் பாசமாகும்போது குழந்தையின் உடலுக்குள் வருகின்றது. பின் இவன் விண்ணுக்கு செல்லப்படும் இவன் உணர்வின் தன்மையை தன் தாந்தைய தாய் தந்தையை விண்ணுக்கே அழைத்து செல்லுகின்றான். இதுதான் இந்த இயற்கை நிலை என்ற நிலைகளை குருநாதர் காட்டினதுனால நாமோ இப்போ எதை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் நாம் பக்தி கொண்டு நாம் நல்லவர்களாக இருப்பேன், இந்த உடலுக்குள் நாம் நல்லவராக நாம் என்றோம், பிறருடைய கஷ்டங்களை அதிகமாக கேட்டோம் தான் நம்ம நல்லதை மறைகின்றது, கஷ்டம் அதிகமாக வருகின்றது. கொஞ்சம் கொஞ்சமா இங்க மாற்றாது. இப்ப எப்படி நாம் சில தீமைகளை நமக்குள் எடுத்து நமக்குள் தீமை விளையும்போது நமக்கு நோயாகி இது மறைகின்றதோ, இதை போல ஒரு அழுக்கு தண்ணியில் நன்னீரை விடும்போது அழுக்கு தண்ணி குறைகின்றது. நாம் பலகாலம் நம் வாழ்க்கையில் பலருடைய கஷ்டங்களையும் கேட்டுணர்ந்த நாம் அந்த மகரிஷி நரசக்தி அடிக்கடி நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் தீமையின் தன்மை சிறுக சிறுக குறையும். பின் அதனுடைய வலு பெற்ற பின் தீமையை நீக்கிடும் ஆற்றலே நமக்குள் பெறுகிறது. வராகன் எப்படி சாக்கடை பழந்து தன் வாழ்க்கையிலும் நல்லதை நுகர்ந்து நுகர்ந்து தீமையை பழந்திடும் உணர்வு பெற்றதோ, இதே போல தீமையை பிழந்த அகசியனுடைய நிலைகள் துருவத்தை நுகர்ந்து அதை எல்லையாக வைத்து அங்கு நிலை கொண்டு இருக்கும் அவனை பின்பற்றி சென்றவர் துருவத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷ மண்டலங்களாக வாழ்கின்றார்கள். அவன் நாம் பின்பற்றினால் அவனின் ஈர்ப்பு வட்டத்தில் செல்லுகின்றோம், உடல் பெறும் உணர்வுகள் கரைகின்றது. நாம் எப்படிதான் இருந்தாலும் இந்த உடலுக்குள் நாம நீடித்த நாள் இருக்க போறதில்லை. அப்போ இதிலிருந்து நாம் எதை நாம் நிலையானது அந்த மகரிஷிகளின் அரு ஒளிதான். அதனால அதை நாம் பின்பற்றி செல்வதற்குத்தான் இப்போ இந்த மூன்று நாளா இதை எப்படியும் நீங்க இதை நீங்கள் பெற வேண்டும், சந்தர்ப்பத்தால் நம்மை எப்படியெல்லாம் மாற்றுகின்றது, நம் உயர்ந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கின்றது. இப்ப நல்லா பேசிக்கிட்டுருக்கிறோம், அடுத்தபடி அந்த பக்கம் மிளகாய் போட்டாங்கன்னா நாம கேட்டுக்கிட்டா இருப்போம், நச்சு நச்சுன்னு அவங்க அவங்க நிலைக்கு தகுந்த மாதிரி தும்பிக்கிட்டா இருப்பாங்க. இந்த தும்பும் போது நம்ம சொல்றது கேட்கவா போறாங்க தெரியாது, அடுத்தபடி தும்மாம இருந்தாங்க கேட்காங்கன்னா நானும் தும்பித்தங்க என்ன சொன்னாருன்னு தெரியல என்றாரு. இதை போலதான் இயற்கையின் உணர்வின் நிலைகளை சந்தர்ப்பங்கள் நம்மை மாற்றுகின்றது. அதனால் நாம் சந்தர்ப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஒன்றுடன் ஒன்று இணைந்துதான் இந்த நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். ஆனால் நமது உயிர் நம்மை மனிதனாக உருவாக்கியது என்று அறிந்து கொண்டதும் மனிதனான பின் தான். அப்ப மனிதனான பின் இந்த உயிரின் ஒளியை தன்னை அறிந்து கொண்டான், தன் யார் இயக்கியது என்று. அப்ப அந்த உணர்வாக அறிவாக காட்டும் நிலையிலிருந்து அந்த உயிரோடு ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டான் அகசியன். அதான் அணுவைய அறிந்தவன் அகசியன். உணர்வின் தொகர தகுந்து துருவத்தை நுகர்ந்து அறிந்தான் அகசியன். துருவத்தின் உணர்வை நுகர்ந்த பின் துருவ மகிழ்ச்சியாக தனக்குள் சிசித்துக் கொண்டான். ஆகையினால்தான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன். நாம் பழி தீர்க்கும் உணர்வுகளை நாம் வெளிப்பட்டால் அதை எவர் ஒருவர் நிகழ்கின்றனரோ அந்த நுகரை நுகர்ந்த பின் அவரும் பழி தீர்க்கும் உணர்வே வரும். ஒருவனை கொடூரமாக தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்லுகின்றோம். அந்த உணர்வுகளை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து சொல்வோரை உற்று பார்க்கும் போது இந்த உணர்வுகள் அவருக்குள் வந்து அந்த பழி தீர்க்கும் உணர்வுகளையே செயல்படுத்துகின்றது. ஒருவருக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று நான் எண்ணி சொல்லுகின்றேன், இதே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. அதை நான் சொல்லும் போது உற்று பார்த்தோருடைய உணர்வுகள், நான் வேற யாரையாவது சொன்னாலும் போறோம், இது வேடிக்கையாக பார்த்த இந்த உணர்வுகள் அங்கேயும் விளைந்து அவருடைய செயல்களுக்கு ஆளாகிறது. அதை நேரடியா ஒருத்தர் சொல்ல வேண்டாம், நான் இன்னொருத்தர் கெட்டு போகணும்னு நான் சொல்லணும், அடுத்தபடி கேட்ட உடனே இந்த உணர்வு பாரு இப்படி சொல்றான் பாரு அப்படின்னு என்ன அந்த உணர்வுகள் அவரை கெட்டு போகும் நிலை உருவாக்கும். நாம் தப்பு பண்ணலை, சந்திக்கும் சந்தர்ப்பம். அதான் நாம் சந்தர்ப்பத்தால் சந்திக்கும் போது இந்த உணர்வு நமக்குள் இருந்தா ஊழ் வினையாக மாறியிருக்கும். பின் அதனுடைய நினைவு வரும்போது வினைக்கு நாயகனாக ஏக்கி அதன் வழியிலே நம்மை அழைத்து செல்லுதான் விநாயகம். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு அந்த அகசினால் காட்டப்பட்டதுதான் விநாயக தத்துவம். இப்படி அவன் துருவத்தை நுகர்ந்து அதை எவரவர்கள் பின்பற்றினாரோ, ஆனால் அகசின் இந்த வாழ்க்கையில் தீமையை அகற்றியவன். அந்த உணர்வின் சக்தியை நாம் நுகரப்படும் போது ரிஷியின் மகன் நாரவன், ஆனால் இந்த தீமையை நீக்கியவன் அந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக வருவதை அதை நாம் நுகர்ந்தால், நம்ம ஒருத்தர் இப்படி பேசினான் சொன்ன நாம் என்ன செய்யறோம், அவனை உடுவதா அப்படிங்கிற வைராக்கியத்தில் இருப்போம். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் நுகர்ந்தால் அந்த பழிதீக்கும் உணர்வை நமக்குள் குறைக்கும். ஆக இதைத்தான் நாரவனும் கலகப்பிரியன் கலகமும் நன்மையில் முடியும். ஆக அவன் என்னை பழிதீக்க எண்ணினான் என்று பழிதீக்கும் உணர்வு வைக்கும் போது அவனை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் எனக்குள் அழித்திடும் உணர்வு வளரப்படும் போதா என்னை அறியாமல் என்னை அழித்துக் கொள்கின்றேன். அந்த அழித்திடும் உணர்வு இருக்கும் போது அவனை அழித்திட வேண்டும் என்று வருகின்றது. அதான் இந்த மனிதனின் எண்ணங்களில் எது உருவாகின்றது, தீமையின் உணர்வே எது செயல்படுகின்றது. அப்ப அந்த ஞானின் உணர்வை நுகரப்படும் போது இந்த உணர்வை பிடித்து அதனுடைய உண்மை மூலத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அவன் அவ்வாறு அறிந்தவன் அதை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது அதை நான் நுகர்ந்தால் நமக்குள் இந்த ஒளியாக காட்டி தீமைகளை பிளந்து நமக்குள் காட்டுகின்றது. அப்ப நம்மளுக்கு என்ன செய்து இப்படி சொன்னானே விடுவதா விடுவதா அவனை விடுவதாங்கிற வேலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது தணிந்திருது. அதனால்தான் இப்ப ஒரு செடி வெளிப்படும் உணர்வை இதே சூரியன் தனக்குள் கவரப்படும் போது அதன் அறிவாக அதே செடிக்கு இறையாக அது நுகரும் சக்தி கொடுக்கின்றது. அதே உணர்வு கொண்ட பின் இதை எடுத்து அது கொடுக்க செய்கின்றது. அதே போன்றுதான் மனிதனில் விளைந்த உணர்வை நாம் இதை பறிகினோம் என்றால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு நமக்குள் வந்து அவர்கள் வழி எதுவோ அதன் வழியில் கொண்டு போகும். ஒருவன் கெடுதல் செய்த உணர்வு வெளிப்படும் போது இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்ததை அவனை உற்று பார்த்தால் அதே அலைகள் நமக்குள் வந்து அவன் செய்யும் செயலையே நமக்குள் செயல்படுத்துகின்றது. என்ற இந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் தவறு செய்யவில்லை, சந்தர்ப்பங்கள் நம்மை அவ்வாறு அழைத்து செல்லுகின்றது. அதனால்தான் நம்ம குருநாதர் காட்டிய அருள்வழியில் நாம் அந்த மகிழ்ச்சிகளின் அடிசக்தியை நாம் எடுக்க தவறக்கூடாது. நாம் இத்தனையோ வருஷம் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறோம், பௌர்ணமிக்கு கூட்டு தியானத்துல சக்தியை கொடுத்திருக்கிறோம், உங்க மூதாதைகளை வின் செலுத்த பழக்கியிருக்கிறோம், இந்த உடலை விட்டு பிரிந்த பின் அந்த ஒரு ஆத்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தோடு இணைத்த பின் அந்த உடல் பெறும் உணர்வுகள் அங்கு கரைக்கிறது, உயிருடன் ஒன்றிய இந்த உணர்வு நிலைக்கின்றது. ஆக நாம் உந்தி தள்ளிய பின் அவர்கள் எண்ணும் போது அவர்களும் சப்த ரிஷிகளாகி விடுகின்றார்கள். அப்ப நம்முடைய தூதுவர்கள் அங்கு இருக்கிறார் என்று நினைவின் அலைகளை பாய்ச்சப்படும் போது அந்த உணர்வின் அலைகள் நாம் இங்கிருந்து பெறும் தகுதி பெறுகின்ற இதுதான் பௌர்ணமிக்கு நமது குருநாதர் காட்டிய அழைப்படி இந்த மூதாதைகளை வின் செலுத்து அவங்க முன்னுக்கு விண்ணுக்கு போகலேன்னு நம்ம பெற முடியாது. அப்ப நாம் அந்த எண்ணத்தின் வலு கொண்டு பலரும் ஒன்று சேர்த்து அந்த மூதாதைகளுடைய உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் வெறும் உணர்வுகள் கரைந்து ஒளி வெறும் சரீரம் பெற வேண்டும் என்று சொல்வது. ஏண்டா பல காலம் நம்ம எடுத்திருக்கிறோம், ஆனால் தக்க நேரத்துல நாம் இதை பயன்படுத்தணும். நாம் எப்படி வேலை செய்யறோம்னா நம்ம குளிக்காமல் படுக்க போறதில்லை, துணியில் அழுக்குப்படுத்தல் துவைக்காமல் நாம போட போறதில்லை. இதை போலதான் கையிலே அழிக்கப்பட்டால் கழுவாமல் நாம் உணவு உட்கொள்ள போறதில்லை. இதை போன்றுதான் ஒவ்வொரு நிமிடத்திலும் பிறர்படும் தீமைகளை கேட்டால் நம் ஆன்மாவில் படும் இந்த அழுக்கினை ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சிகளின் நான் சக்தி நான் தர வேண்டும் என்ற உணர்வினை இங்கு உள்முகமாக கொண்டு வந்து இது தூய்மைப்படுத்தும். அடுத்து நாம் நல்லதை சிந்திக்க இது இடம் கொடுக்கும். ஆனால் சிந்தனையற்ற செயலை ஒருவன் செய்து அதனால் வரும் வெறுப்பு உணர்வோ வேதனைப்படும் செயலவோ அதை நாம் நுகர்ந்து விட்டால் நம்ம எரியாமல் ஒரு கால் கேட்டுட்டு வந்தா நாம கணக்கு பார்த்த என்ன கிடைக்கிறோம், இந்த உணர்வு சரியா வராது. உடனே அதே மாதிரி வெறுக்கும் நிலையும், அது வெறுத்து அதை செயல்படாமல் இருந்தால் அதுக்கு வேண்டிய மேலதிகாரி வந்த உடனே ஏன்பா இப்படி எல்லாம் செய்யிருக்குன்னு அவர் சொல்ல போகும்போது வேதனையின் நிலையும் இங்க வரும் சந்தர்ப்பம். அப்போ அதை நாம் உடனே இதை தூய்மைப்படுத்தினால்தான் நம் சிந்தனை நமக்குள் நிலைக்கும், செயல்படும் காரியங்களை சிந்தித்து செயல்பட முடியும். அப்ப நாம் எந்த தீமைகளை கண்டுணர்ந்தால் அக்கணமே ஈஸ்வரா என்று இங்கே வேண்ட வேண்டும். இது மனிதனால் மட்டும்தான் நாம் எண்ண முடியும். மற்ற உயிரினங்கள் மற்றதை பார்த்து அதனிடமிருந்து தப்பிக்கொள்ளதான் எண்ணுகின்றது, அது விண்ணை நோக்கி எண்ணும் நிலை இல்லை. ஆனால் நீர் வாழும் மீன்கள் தான் ஓடும் நிலைகளில் நீருக்குள் இருக்கும் காந்த புலனை உராய்ந்து தனக்குள் அது வெப்பத்தையும் காந்த புலன் அறிவை கூட்டிக் கொள்ளுகின்றது. இருப்பினும் சூரியன் கதிரியக்கங்கள் அந்த நீருக்குள் பரவினாலும் இந்த மீன் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் அது வெளியில வந்து ஒரு சமயம் அந்த சரியான மத்தியான வெயில் நேரத்துல வெளியில வரும். வந்து ஒரு நிமிஷம் அந்த உணவின் காந்த புலனை எடுத்து மீண்டும் சேமிச்சு பலகாலம் இது சேர்க்கும். இதையும் காற்றார். இதை போன்று அந்த உயிரினம் தனக்கு தேவைப்படும் போது அந்த உணவின் காந்த புலன் அறிவு வருகின்றது, அங்கே நுகர்கின்றது. இப்போ இதை போன்று ஆமையோ தனது கால நிலைகள் வருகின்றது, எதிரிகளுக்கு சிக்காதபடி மண்ணை பறிக்கின்றது, முட்டைகளை இடுகின்றது, மூடி வைத்து போய்விடுகின்றது. அதனதன் பாதுகாப்புக்கு அதனதன் வேலைகளை செய்கின்றது, தன் இனத்தை விருதி செய்யும். இதை போன்றுதான் உயிரினங்களில் தன்னை பாதுகாக்கும் உணர்வுகள் வளர்ச்சியாகி அலர்ச்சியாகி அதனை விளைந்த உணர்வுகள் தான் நாம் ஒட்டுமொத்தமாக மனிதனாக உருவாக்கிவிடுவது நமது உயிர். அவன் சந்தர்ப்பத்தில் உயர்ந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் எடுக்கும் போது இந்த வாழ்க்கையில் வர தீமைகளை நாம் அகற்றல் வேண்டும். இதுதான் கார்த்திகேயா என்ற நிலையும் நமது சாஸ்திரப்படி சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்கு வள்ளி திருமணம் என்ற நிலைகளையும் காட்டுகின்றார்கள். வள்ளி தினங்காட்டிலே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார். தான் விளைவித்த பொருளை மற்றது அது கொட்டி திங்காதபடி தன் பாதுகாப்புக்காக வேண்டி அங்கே காவல் புரிகின்றார். அவள் யார்? வேடுவனின் மகள். நாம் பல ஓடி சரீரங்களில் வேட்டையாடிதான் அதில் விளைந்த சக்தி தான் நாம் மனிதனின் உடலில் இருந்து வரக்கூடிய வலிமை மிக்க சக்தி வள்ளி. வல்லவன் வல்லவி பெண்பாளர் கொண்டாடுறாங்க வள்ளி என்று. அதை தனித்து பிரித்து காட்டி வள்ளி திருமணம் என்று காவியமாக படித்து எதை தன்னுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார்கள். நாம் நினைப்பது காவியம் என்று, ஆனால் சாதாரண மக்களும் புரியும் தன்மைதான். வேடுவன் பல கோடி சரியில் நாம வேட்டையாடிதான் அதிலே விளைந்த சக்தி தான் இந்த உடலில் ஆறாவது அறிவு தாம் வள்ளி. அப்ப தென்னங்காட்டிலே காவல் இருக்கின்றது. தான் விளைவித்த பொருளை மற்ற உயிரினங்கள் அது எடுத்துச் செல்ல அது பாதுகாக்கின்றது. வெகு தூரத்தில் என்பது கவன் கொண்டு வீசுகின்றது. அதைத்தான் நமக்குள் இருக்கின்ற பாதுகாக்கும் நிலையை வள்ளி தெய்வ ஆணை. அப்போ வள்ளியை முருகன் காதலிக்கின்றான். இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இந்த வலிமை மிக்க சக்தியை தனக்குள் நேசிக்க வேண்டும். ஆறாவது அறிவு கொண்ட இரு சக்தி இந்த ஆறாவது அறிவு கொண்ட உடல் பெற்றவன் முருகு. மாற்றி அமைக்கும் உடல் பெற்றவன் நாம். அதனால் முருகன் என்றும் அதை தனக்குள் அந்த தன்னை பாதுகாக்கும் இந்த சக்தியை நீ நேசிக்க வேண்டும் என்றும் காவிய படைப்பு வருகின்றது. அப்ப நம்மை பாதுகாக்கும் உணர்வை நாம் நேசித்தோம் என்றால், மற்றவர்கள் நம்மை இயேசுவோடு மற்றவர்களுடைய நிலையில் நாம் எண்ணினோம் என்றால் நம்முடைய உணர்வை அது தின்றுவிடும். ஏனென்றால் குறுகிய உட்கார விட்டோம்னு இங்க விளைய வச்சு தின்னு வேதனைப்படும் ஒருவன் சொல்லிவிட்டால் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் வந்து நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அது தின்றுவிடும். வேதனைப்படும் சொன்னால் நம்ம கிட்ட டிவி வருது, நல்ல குணங்களை அது தின்றுவிடும். ஆனால்தான் இதை வள்ளி நம்மை பாதுகாக்கும் உணர்வினை நாம் நேசித்தால் அது உடலுக்குள் சென்ற பின் நம்ம உயிர் அதை தெய்வம் போல தெய்வ ஆணையாக நமக்குள் அந்த காற்றின் உணர்வின் செயலாக இந்த உடலை இயக்குகின்றதுதான் தெய்வ ஆணை. இப்ப நம்ம சாஸ்திரப்படி நம்ம கேட்டா முருகனுக்கு யார் முதல் மணி யாரு வள்ளின்னு சொல்ல மாட்டாங்க, தெய்வ ஆணை. அப்புறம் ஆசைக்கு அடைந்து வச்சுக்கிட்டதான் மனைவி வள்ளி. ஆசைக்கு ஒரு மனைவி, அன்புக்கு ஒரு மனைவி. அன்புனால இருக்கிறது தெய்வானையா, ஆசைக்காக வேண்டி வள்ளியா. ஆக இதை இச்சாசக்தி தன்னை பாதுகாக்கும் நிலைகள் இச்சைப்படும் போது நம் உடலுக்குள் செல்லும் போது கிரிகை. எதன் எண்ணத்தால் நாம் இச்சைப்படுகின்றோமோ அதன் ஞானமாக நம் உடலை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. ஆக இதை தெளிவாக காட்டப்படுகின்றது நமது சாஸ்திரம். இப்ப நாம் பிறர் செய்யும் என்னை இப்படி பேசிவிட்டானே, என்னை கேவலப்படுத்துகிறானே என்ற இந்த உணர்வின் தன்மை இச்சைப்படும் போது, என்னை இப்படி பேசிட்டானே என்ற நிலைகளை அவன் உடுவதா எந்த நிலையில் இதை இச்சைப்படும் போது நம்ம உடலுக்குள் போனவொடனே அது தெய்வ ஆணையாக நமக்குள் சென்று விடுகின்றது. அவன் தேடுதல் எதையெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் நமக்குள் அதன் நிலையாக இயக்குகின்றது. அதன் ஞானமாக நம் செயலும் நம் உறுப்பும் உணர்வும் அணுக்களும் விளைகின்றது. நம்ம நினைக்கிறோம் வள்ளி தேவனத்தை காட்டினவுடனே என்னமோ அதை பார்த்து சிரிக்கிறதும் கதை தட்டுவதும் கை தட்டுவதுதான் இருக்கின்றமே தவிர, சாதாரண மக்களும் புரிந்து தன் வாழ்க்கையை நீ எவ்வாறு நீ வாழ வேண்டும் என்பது காவியத்திற்குதான். ஆகினாலே நாம் எதை இச்சைப்பட வேண்டும்? இந்த வலிமை மிக்க ஆறாவது சக்தியின் துணை கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்று இச்சை அருமையிலைப்பட வேண்டும். அந்த உணர்வின் சக்தி நமக்குள் இருக்கும் போது தெய்வ ஆணையாக நமக்குள் செயல்படும் சக்தியா வர வேண்டும். அதன் ஞானமாக இந்த உணர்வுகள் நம் உடலில் இயக்கப்பட்டு அதனின் பண்பு கொண்டு நம்மை அழைத்து செல்லும். நம் பார்த்தா இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி சொல்லும் மூன்றுதான். எதன் மேல் இச்சைப்படுகின்றோமோ அதன் இச்சையின் செயலாக கிரிகையாகி அதன் ஞானமாக நம்மை வளர்க்கும் என்ற பொது சொல்லை அங்கு விட்டா அது எதிலையும் எப்படி நாம் எதை இச்சைப்பட வேண்டும் என்ற தத்துவத்தை அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப நாம் முருகன் கோயிலுக்கு போறோம்னா நாம் எதை இச்சைப்படுறோம்? முருகா, நான் இந்த மாதிரி தொழில் எல்லாம் செய்துகிட்டு இருந்தேன், நான் கொடுத்தவன்லாம் நான் கொடுக்காம ஏமாத்திட்டான், நான் யாருக்குமே துரோகம் செய்யல, நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறானே அப்படிங்கறதும், பல வர்க்கங்களை கொடுத்து போட்டு முருகா என்று தன் ஆசைதான் நாம் இங்க வளர்க்கப்படும் போது இந்த இச்சை நமக்குள் கிரியாக வளர்கின்றது. அப்ப நாம் எதை இச்சைப்படுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மைதான் தன்னை காத்திடும் நிலை வருகின்றது. ஆனால் தன்னை காக்கும் வழிமுறை எதுவென்று அந்த ஞானிகள் சொல்லார்கள். இப்ப இந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் எதை எண்ண வேண்டும்? இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த அருகுணத்தின் சக்தி பெற வேண்டும், இந்த அருஞானம் பெற வேண்டும்.